إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته وأتباعه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل وفي فرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون وقال الله أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله أيضا يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إن الله غفور رحيم صدق الله مولانا العلي العظيم قال النبي صلى الله عليه وسلم من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه ومن صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه أو كما قال عليه الصلاة والسلام ولذمان ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மாளிகையில் இஃத்திகாஃபுடைய நியத்தோடு நேரகாலத்தோடே வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியோர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹுவை பயந்து அஞ்சி அவனுடைய ஏவல்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் முற்றுமுழுதாக எடுத்து நடந்து கொள்ளுவாரும், எவைகளை எல்லாம் அல்லாஹ் தடை செய்து ஹராமாக்கி வரம்புகள் விதித்திருக்கிறானோ அந்த பாவமான காரியங்களுடைய விடயத்தில் அல்லாஹுவை பயந்து அஞ்சி நம்முடைய ஹயாத்தை வாழ்நாளை அமைத்துக் கொள்ளுமாறும், முதலில் அடியானாகிய எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் அல்லாஹுடைய பயம் இரையச்சம் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கிறேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கிறேன். இத்தகுல்லா கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, நாம் புனிதமான ஒரு மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். எம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக, எம்மை தூய்மைப்படுத்துவதற்காக அல்லாஹ் எம் மீது விதியாக்கிய கடமையாக்கிய உயர்தரமான நோன்புடைய ரமலானுடைய மாதத்தில் 22 நாள் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். ரமலான் என்பது பல வகையான பொக்கிஷங்களையும் இந்த உம்மத்தினுடைய விமோசனங்களையும் சுமர்ந்து இந்த உம்மத்தை தூய்மைப்படுத்துவதற்காக வந்த ஒரு மாதம் என்பதை நாம் எல்லோரும் உள்ளத்தில் ஆழமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். சென்ற வருடம் ரமலானில் இருந்தவர்கள் அநேகமான மக்கள் கபருடைய வாழ்க்கையை அடைந்து விட்டார்கள். திடீர் மரணங்களால், விபத்துகளால் அதிகமான மக்கள் கபரை சென்றடைந்து கபருடைய வாழ்க்கையை அடைந்து விட்டார்கள். அது உங்களுடைய ஊரார்களாக இருக்கலாம், இந்த நாட்டில் நடந்த மரணங்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் அதிகமான மக்கள், சென்ற வருடம் இருந்தவர்கள் அதிகமானவர்கள் நம்மோடு இல்லை. ஆனால் நம்முடைய ஹயாத்தை நீளமாக்கி நமக்கு அல்லாஹ் ஆயுளை தந்து, நமக்கு தேக ஆரோக்கியத்தை தந்து, இந்த வருட ரமலானையும் அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நசீபாக்கி இருக்கிறான். யாரும் தூங்குவான, பயான் ஆரம்பிக்கல, ஒரு 10 பேர் தூக்கம். அப்ப 12:40 ஜும்மா முடிஞ்சிடும். தூங்கினா ஜும்மா செய்ய தேவையே. ஏற்கனவே வந்திருக்கிறீங்க 25 பேர், 30 பேருக்குள்ள இருக்கு. இப்ப நான் 2 விதமான நிலைமை இளமின்பர்ல நிக்க. ஒன்னும் தலைப்ப ஆரம்பிச்சுட்டு போறையா, இல்ல 300 போறையா? இப்ப போறது 300 தான். ஏன்னா தலைப்ப ஆரம்பிச்சா பின்னால வாராக்களுக்கு விளங்காது. ஏன்னா இது ரமலானுடைய கடைசி ஜும்மாவாக இருக்கலாம் அநேகமாக, அடுத்த பெருநாளாக இருக்கும் அநேகமாக. இந்த ஜும்மாவில நிறைய விடயங்கள் சொல்ல வேண்டியிருக்குது. தௌபாவை பற்றி, நோம்ப விட்டவர்களுடைய நிலைமைகள் என்ன, எல்லாரும் விடலாமா நோம்ப, ரமதானில் செய்ய வேண்டிய தௌபாக்கள் இருக்குது, பாவங்களை அள்ளி சொரிஞ்சு பட்டோலையை நிரப்பி வச்சிருக்கோம், நம்ம நம்ம இஷ்டத்துக்கு பாவத்தை செஞ்சுக்கிட்டு போயிட்டு இருக்கோம், ரோட்டில் இருந்த பாவங்கள் அந்த வீட்டுக்குள்ள வச்சிருக்கி. இப்ப இந்த பாவத்துடைய நிலைமைகள் என்ன, பாவம் என்பது எவ்வளவு விபரீதமானது, நன்மை என்பது கியாமத்தில் எவ்வளவு பெருமதியானது என்ற விடயங்கள் எல்லாம் இந்த ஜும்மாவில் சொல்ல வேண்டியிருக்குது. அடுத்தது ஜக்காத்தை பற்றி பேச வேண்டியிருக்குது. நிறைய பேர் பேங்கில் போட்டுட்டு ஜக்காத்தை பற்றி கதையே இல்லை. அப்ப ஜக்காத்து யாருக்கு கடமையாகும், ஜக்காத்தை இது நிறைய தலைப்புகள் இன்னைக்கு பேச வேண்டியிருக்குது. அடுத்தது ஜக்காத்துல் ஃபித்ரா இருக்குது, ஜக்காத்து வந்து பணக்காரர்களுக்கு கடமையாகும், ஜக்காத்துல் ஃபித்ரா எல்லாருக்கும் கடமை, வயிற்றில் 4 பூர்த்தியாகின பிள்ளைக்கும் கடமை. ரமலானுடைய பிறையை கண்டு மௌத்தாகினாரே, ரமலானுடைய பிறையை கண்டு 10 இருந்து போட்டு மௌத்தானாலும் அவருக்கும் ஜக்காத்துல் ஃபித்ரா கொடுக்கணும். அப்ப இந்த சட்டம் எல்லாம் சொல்ல வேண்டியிருக்குது. நீங்க உசாரா இருந்தாலும் சொல்லலாம், யாரும் தூங்க வேணாம் தயவு செய்து. கியாமுல்லைல் தொழுதாக்களே சரியாது, தூங்குறாக்கள் 1 கிளம்பி அப்படி இல்லையே. அதனால இந்த வருட ரமலானை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை எல்லாம் நசீபாக்கிறான். நாம யாரும் நினைச்சிடக்கூடாது, மௌத்தானவர்கள் எல்லாரும் நோயாளிகள், அவருக்கு சீனி, அவருக்கு கொலஸ்ட்ரால், அவளுக்கு பிரஷர், அவரு போய் சேர்ந்துட்டாரு, நமக்கெல்லாம் ஒன்றே இல்லை, நாம இன்னொரு 5-6 வருஷம் வாழ்வோம், அல்லது ஒரு 20-30-40 வருஷம் வாழ்வோம் என்ற தைரியத்தில் இருந்துட வேணாம். மரணம் வந்துவிட்டால், அஜல் நெருங்கிவிட்டால், நீங்க நோயாளிந்து அல்லாஹ் பார்க்கறதுல நோயை கொண்டு வருவான். நோய் சும்மா வரும். அதிகமான மரணத்தினுடைய காரணங்கள் என்ன சொல்லப்படுது, போன அளவு நல்லாதானே இருந்தாரு, என்ன நடந்துச்சு, இல்ல அவருக்கு இந்த கிழமை கொஞ்சம் இருமல் கூட, அவ்வளவுதான், தூங்கினாரு, காலையில ஜனாதாவாக வந்தாரு, அந்த பொடியே நான் மவுத் ஆயிட்டாரு, என்ன நடந்த, கொஞ்சம் பைக்ல போனாரு, தூக்கம் போயிட்டு போல ஆக்சிடென்ட் ஆகி மவுத் ஆயிட்டாரு, இதான் மரணம். நீங்க மரணத்துக்கு காரணம் தேட வேணா, மரணத்துக்கு காரணத்தை அல்லாஹ் உண்டாக்குவான். அஜல் நெருங்கிவிட்டால் லாயஸ்தாஹிரூன, ஒரு வினாடி முற்படுத்தப்படவும் மாட்டாது, ஒரு வினாடி பிற்படுத்தப்படவும் மாட்டாது. எத்தனை ஜனாசாக்களை தூக்கியிருக்கிறோம், எத்தனை ஜனாசாக்களை குளிப்பாட்டிருக்கிறோம், எத்தனை ஜனாசாக்களை கபன் செய்திருக்கிறோம், எத்தனை ஜனாசாக்களை கபரில் வைத்து அடக்கம் செய்திருக்கிறோம். ஒரு நாள் இன்ஷா அல்லாஹ் நானும் நீங்களும் அதே நிலைமைக்கு ஆளாக்கப்படுவோம். அதுக்கு முன்னால் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை மௌத்துக்கு முன்னால பரிசுத்தமானவனாக மௌத்தாகிறதுக்கு பயன்படுத்திக் கொள்ளணும். இங்க வேண்டிய கூத்து போடலாம், வேண்டிய மாதிரி இங்க வாழலாம், இங்க யாரும் கேட்க இயலாது. நீங்கெல்லாம் ஏன் நோன்பு இல்ல, இங்க யாரும் கேட்கல. இது நோன்பு பிடிக்க வேண்டும் என்பது அரசாங்க சட்டம் அல்ல, நோன்பு பிடிக்க வேண்டும் என்பது ஊர் ஜமாத்துடைய சட்டம் அல்ல, நோன்பு பிடிக்கத்தான் வேண்டும் என்பது இந்த நாட்டினுடைய உலமாக்களுடைய சட்டம் அல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, குதிபா அலைக்குமுஸ் ஸியாம், உங்களுக்கு நாங்கள் நோன்பை விதியாக்கி இருக்கிறோம். குதிபா என்ற வார்த்தை இருக்கிறது, அது மிக பாரமான வார்த்தை. குதிபா அலைக்குமுஸ் ஸியாம், உங்கள் மீது நாங்கள் நோன்பை கட்டாயப்படுத்தி விதியாக்கி இருக்கிறோம். உங்களுக்கு மட்டுமில்ல, கமா குதிபா அலல்லதீன மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னால் வந்த எல்லா உம்மத்துகளுக்கும் நாங்கள் நோன்பை கடமையாக்கினோம். இந்த பூமியில் யாரெல்லாம் முஸ்லீமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் இன்று வரைக்கும், இந்த பூமியில் யாரெல்லாம் முஸ்லீமாக, யாரெல்லாம் மூமினாக, யாரெல்லாம் அல்லாஹ்வை நம்பியவர்களாக இந்த பூமியில் வாழ்ந்துவிட்டு போனார்களோ, குர்ஆன் சொல்லுகிறது அவர்கள் எல்லோருக்கும் நாங்கள் நோன்பை கடமையாக்கினோம். எல்லாரும் நோன்பு பிடிச்சிருக்காங்க. நமக்கு 30 நாள் சில நபிமார்களுடைய உம்மத் 6 மாதம் நோன்பு பிடித்தார்கள். 6 மாதம் அல்லாஹ்வு அலம் கடமையாக்கியிருந்தார். 6 மாதம் நோன்பு, 6 மாதம் பட்டினி, 6 மாதம் சாப்பிடுவார்கள். சரி, ஏன் உங்களுக்கும் ஏனைய உம்மத்துகளுக்கும் இந்த நோன்பை கடமையாக்கினோம்? லல்லக்கும் தத்தகூன், நீங்கள் எல்லோரும் இரையச்சம் உள்ளவர்களாக ஆக வேண்டும். அதான் தேவை. அல்லாஹுடைய பயம், அல்லாஹுடைய அச்சம், யாருடைய உள்ளத்தில் அல்லாஹுடைய பயம் இல்லையோ, யாருடைய உள்ளத்தில் அல்லாஹுடைய அச்சம் இல்லையோ, வெளிரங்கத்தில் நல்லவர் மாதிரி நடிப்பாரு, மறைமுகமாக பாவம் செய்வார். பாவத்தை விட்டும் பாதுகாப்பாக வாழ்வதற்கு மிக பிரதானம் அல்லாஹுடைய பயம். அதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்களுக்கு நோன்பை கடமையாக்கினோம், அல்லாஹுடைய பயம் உங்களுடைய வாழ்க்கையில் வர வேண்டும் என்பதற்காக. சுபுஹுக்கு வாங்கி சொல்லுகிறது, சுபுஹுக்கு வாங்கி சொல்லுகிறது, சரியான மழை, குளிரான நேரம், சரியான தூக்கம். மாத்தினார் சொல்லுகிறார், அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், மனிதா தூக்கத்தை விட தொழுகை சிறந்தது, காலுக்கு படுது. யாரு எழுந்திருப்பான்னு சொன்னா, யாருக்கு தொழுகையை விடுவது பெரும்பாவம், அல்லாவிடத்தில் பதில் சொல்லியாக வேண்டும். சுபுகுடைய தொழுகை என்பது வாழ்க்கையினுடைய வரக்கன் பொருந்திய நாளாக அமையும் என்று யாருடைய உள்ளத்தில் அல்லாஹுடைய அச்ச உணர்வு இருக்கிறதோ, அவர் கட்டிலில் இருந்து எழும்பி முன் சஃபில் நின்று சுபுகுடைய தொழுகையை நிறைவேற்றுவார். அதைத்தான் குர்ஆன் சொல்கிறது, தக்வா உள்ளவர்களுடைய அடையாளத்தில் ஒன்றுதான், யுகீமுன ஸலா, நேரத்துக்கு தொழுகையை நிறைநாட்டுவார்கள். தக்வா உள்ளவர்களுடைய அடையாளம் ஊர்ல நீங்க பார்க்கலாம். அதிகமான பேர் சொல்லுவாங்க, எங்கள்கிட்ட அல்லாட பயம் இருக்கு, நாங்க அல்லாஹ் பயந்தா வாழ்றோம், நாங்க அல்லாஹுடைய பயத்தோடு வாழ்றோம், நாங்க அல்லாஹுடைய அச்சத்தோடு வாழ்கிறோம் என்று எல்லோரும் சொல்லலாம். ஆனால் குர்ஆன் அல்லாஹுடைய அச்சம் உள்ளவர்களுடைய அடையாளத்தை பற்றி சொல்லும் போது சொல்லுகிறது, அல்லாஹுடைய பயம் உள்ளவர்களை நீங்கள் ஊரில் காண்பதாக இருந்தால், யுகீமுன ஸலா, பாங்கு சொன்னவுடன் யாரு தொழுகைக்கு வந்து ஆஜராகிறாரோ அவரை நீங்கள் இரையற்ற உள்ளவர்கள் என்று சாகிது சொல்லுங்கள். தொழுகிறதுக்கு என்ன வேணும்? அல்லாஹ்வுடைய அச்சம் வேணும், அல்லாஹுடைய பயம் வேணும். நான் இப்ப என்ன சொல்றேன்னா, நோன்பு ஏன் விதியாக்கப்பட்டது, காரணம் என்ன? இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, வாழ்க்கையில கஷ்டம், வாழ்க்கையில பிரச்சனை, மனதில சஞ்சலம், மனதில் பாரம். நிறைய பேர் முறையிடுறாங்க, ஹஜ்ரத், ஒரு வகையான மனதில சஞ்சலமாக இருக்குது, என்ன காரணம் என்று தெரியல. மனதில் ஒரு வகையான பாரமாக இருக்கிறது, என்ன காரணம் என்று தெரியல. குர்ஆன் சொல்லுது, யாருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயம் இல்லையோ, அவருக்கு நாங்கள் இந்த உலக வாழ்க்கையை நெருக்கடியாக ஆக்குவோம்.
வீட்டுல போனா மனைவியால இருக்க இயலாது. ஊட்டை கட்டி மதில கட்டி நகை வாங்கித்தா புடவை எடு சட்டி எடு சாமான எடு பிள்ளை கல்யாணம் முடிக்கணும் போன்ற தொழில் போதாது. நீ வீட்டுக்குள்ள இருக்கா மனைவிக்கு கிட்ட நெருங்க இயலாது. அல்லாஹ் சொல்கிறான், யாருடைய உள்ளத்தில் அல்லாஹுடைய பயம் இல்லையோ அவருடைய குடும்ப வாழ்க்கையை நெருக்கடியாக ஆக்கும். எந்த நிம்மதியை தேடி மனைவியை கரம் பிடித்தாரோ அந்த மனைவியின் மூலமாக பிரச்சனையை உண்டாக்கும். எந்த பிள்ளையை தவம் இருந்து பெற்றெடுத்தாரோ அந்த பிள்ளையை இவருக்கு பிரச்சனை உள்ளதாக ஆக்கும். எந்த வாகனத்தை தன்னுடைய தேவைக்காக வாங்கினாரோ அந்த வாகனத்தையே வாழ்க்கைக்கு பிரச்சனையாக ஆக்கும். எந்த வயலை தன்னுடைய தொழிலின் முன்னேற்றமாக நினைக்கிறாரோ அந்த வயலையே அவருடைய வாழ்க்கைக்கு பிரச்சனையாக ஆக்கும். இருக்கிறா இல்லையா? இருக்குது. நிறைய பேருக்கு சிக்கல் இருக்குது, நிறைய பேருக்கு சஞ்சலம் இருக்குது, நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்குது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்களோட பிரச்சனைக்கு அவ்வளவுக்கு அடிப்படை காரணம் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அல்லாஹுடைய பயம் இல்லாமல் வாழ்கிறீர்கள், பாவத்தின் மீது பிறழுகிறீர்கள். குர்ஆன் சொல்லுகிறது பாவத்தை அள்ளி சுமந்திருக்கிறீர்கள். கண்ணியமான சகோதரர்களே, நல்ல ஞாபகம் வைங்க, வாழ்க்கையில் இரையச்சம் என்ற ஒன்றை உண்டாக்கினால் மூணு விதமான நட்பாக்கியங்களை அல்லாஹ் தருவான். அதுக்குதான் நோன்பு. எப்படி இரையச்சத்தை உண்டாகிற? நோன்பு பிடிப்பது என்பது இரையச்சத்தின் ஒரு பயிற்சி என்றால் அந்த பயிற்சி எப்படி உண்டாக்கப்படுகிறது? சாப்பிடாம பசிச்சிருக்கிறோம், வீட்டை சாப்பாடு இல்லையா? சாப்பிடாம பசிச்சிருக்கிறோம், வீட்டை சாப்பாடு இல்லையா? தாகித்திருக்கிறோம், தண்ணி இல்லையா? 4:30 சஹர்ல இருந்து மதியம் 6:30 வரைக்கும் சாப்பாடு இருக்கிறது தொட மாட்டேன், தண்ணி இருக்கிறது குடிக்க மாட்டேன். என்னுடைய வீட்டில் 6:22 வாங்கி 6:20 வீட்டிலே இஃப்தாருடைய ஏற்பாடுகள் செய்து முன்னால் இருக்கிறது. 6:21 நான் பேரிச்சம்பழத்தை தொடலியே. காரணம் என்ன? நிர்வாகம் சொல்லியிருக்கிறதா? உலமாக்கள் சொன்னார்களா? ஏன் நோம்பை பிடித்திருப்பவர்கள் அதான் மகரிபுடைய அதான் கேட்கும் வரைக்கும் சாப்பாட்டை வாயில் வைப்பதில்லை என்றால் என்னுடைய அம்மா சாப்பிட வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறான். அதான் காரணம். அதுதான், அவ்வளவுதான் காரணம். வேற இரண்டாவது காரணம் இல்ல. என்னுடைய அம்மா மகரிபுடைய அதான் வரைக்கும் வாயில் எதையும் வைக்காதே சுவைக்காதே எந்த அளவுக்கு பேணுதலாக இருக்கிறார்கள் என்றால் தாய்மார்கள் சவைக்கின்ற உறவுக்கு கூட உப்பு பார்க்க மாட்டார்கள். பயம், நோம்பு முறிஞ்சிருமோ என்ற பயம். கண்ணியமான சகோதரர்களே, இந்த பயிற்சி தான் ரமலான் அல்லாத மாதத்தில் ஒரு பாவத்தை காணும் போது, ஒரு பாவம் செய்ய நிலைமைகள் இருக்கும் போது, ஒரு பாவம் செய்ய சந்தர்ப்பம் இருக்கும் போது எப்படி ரமலானில் அதானுக்கு முன்னால் சாப்பிடுவதை பயந்தோமோ அந்த பயம் ரமலான் அல்லாத காலத்தில் வர வேண்டும். என்னுடைய அல்லாஹ் இதை பார்ப்பதை ஹராமாக்கியிருக்கிறான், இதை செய்வதை ஹராமாக்கியிருக்கிறான், இதை தொடுவதை ஹராமாக்கியிருக்கிறான் என்ற பயம் ரமலான் அல்லாத காலத்தில் வர வேண்டும். அதற்காகத்தான் ரமலான் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ரமலான் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, பாவத்திற்கு தௌபா செய்வது. பாவம் இருக்குது லேசானதில்லை. 99 நன்மை இருப்பவர்களும் சொர்க்கம் போக இயலாது. ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்கள், 99 நன்மை இருக்குது. ஒரு நன்மை இருந்தால் சொர்க்கம் போகிடுவாரு. குர்ஆன்ல ஆராஃப் என்று ஒரு சூரா இருக்கிறது. ஆராஃப் என்று சொன்னால் சொர்க்கத்துக்கும் போகாத நரகத்துக்கும் போகாத இடையில் ஒரு கூட்டம் நிப்பாட்டப்படுவார்கள். சொர்க்கத்துக்கும் போக இயலாது, நரகத்துக்கும் போக இயலாது. 50 பாவம் செஞ்சிருக்காரு, 50 நன்மை செஞ்சிருக்காரு, நடுவில் நிப்பாட்டப்படுவார்கள். ஒரு நன்மை, 51 நன்மை இருந்தால் சொர்க்கம் போகிடுவாரு. அவர் சொல்லுவார், மலக்குகள் இந்த முழு சொத்தையும் உலகத்தில் இருப்பதை தருகிறேன், முழு ஆட்சியையும் தருகிறேன், முழு செல்வத்தையும் தருகிறேன். மலக்குகள் டீல் பேசுவாரு. குர்ஆன் சொல்லுது, இங்க வயலோட வாழ்ந்திருப்பாரு, ஆட்சியோட வாழ்ந்திருப்பாரு, அதிகாரத்தோட வாழ்ந்திருப்பாரு, பாவத்தை தைரியமா செஞ்சிருப்பாரு. சொர்க்கத்தில் ஒரு நன்மை தேவை, ஒரு நன்மை. அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் தான், ஓய்வாக இருக்கக்கூடிய நேரத்தில் யூடியூப் எடுத்து டிவி படம் பார்க்காம, பேஸ்புக் எடுத்து வாழ்க்கை பூரா நோண்டி நோண்டி இருக்காம, வாட்ஸ்அப் எடுத்து அவனுக்கு இவனுக்கு மெசேஜ் அனுப்பாம, ரமலானுடைய காலத்தில் யூடியூபுக்கும் பேஸ்புக்கு வாட்ஸ்அப்புக்கும் எல்லாத்துக்குமே ட்விட்டருக்கு எல்லாருக்கும் ஒரு ஓபன் கொடுத்துட்டு, சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா ஹவ்ல வலா குவ்வத இல்லா பில்லாஹ், யா வாசியல் ஃபலி இஃபிர்லி என்ற இஸ்திக்பாரை கூடுதலாக சொல்லுங்கள், கபூலாகும். ஒரு சுபஹானல்லாஹ் நல்ல ஞாபகம் வையுங்கள். நீங்கள் வாழ்க்கையில் சொல்லும் ஒரு சுபஹானல்லாஹ், இந்த வானம், இந்த பூமி, இந்த வானத்தில் உள்ளவை, இந்த பூமியில் உள்ளவை எல்லாவற்றையும் விட பெருமதியானது என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஒருமுறை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், உங்கள் எல்லோருக்கும் தெரியும், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மிகப்பெரிய ஆட்சி கொடுக்கப்பட்டவர், மிகப்பெரிய ஆட்சி. நன்மையினுடைய பெருமதியை நாம் விளங்க வேண்டும், நன்மையினுடைய பெருமதியை நாம் தெரிந்திருக்க வேண்டும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பெருமாட்சி கொடுக்கப்பட்டவர். காற்றோடு மரத்தோடு பேசுவார், பறவையோடு பேசுவார், மிருகத்தோடு பேசுவார், காற்றுக்கு சொல்லுவார், அவர் போக சொல்லும் இடத்தில் காற்று அவரை சுமந்து கொண்டு விட்டு விட்டு வரும். இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி சுலைமானுக்கு முன்னால் யாருக்கும் கொடுக்கப்படவும் இல்லை, இன்ஷா அல்லாஹ் கியாமத்து வரைக்கும் அந்த ஆட்சி யாருக்கும் கொடுக்கப்படவும் மாட்டாரு. எல்லா மிருகங்களோடும் அந்த மொழியோடு பேசுவார், மாட்டோடு மாட்டுடைய மொழியோடு பேசுவார், ஆட்டோடு ஆட்டுடைய மொழியோடு பேசுவார், சிங்கத்தோடு சிங்கத்துடைய மொழியோடு பேசுவார், பறவையோடு பறவைகளுடைய மொழியோடு பேசுவார். ஒரு நாள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தானும் தன்னுடைய மந்திரி சபைகளோடும் ஒரு பிரயாணம் போவதற்காக காற்றில் சபையோடு பறந்து போனார்கள். காற்று சுமந்து போனது, பாராளுமன்ற உறுப்பினர்களோடு அரசரை சுமந்து போனது காற்று. வயல் பகுதிக்கு மேலால் போகும்போது வயலில் வேலை செய்து கொண்டிருந்த விவசாயி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் போறத அண்ணாந்து பார்த்துட்டு சொன்னாரு, சத்தமா, சுபஹானல்லாஹ். கீழிருந்து சொன்னாரு, சுபஹானல்லாஹ், சுலைமானுக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஆட்சியை கொடுத்திருக்கிறான், காற்றுல பறந்து போறாரு, காற்று சுமந்து போகுது என்று சொன்னவனே அந்த காற்று இவர் சொன்ன அந்த பேச்சை அப்படியே எடுத்து சுலைமான் காதல போட்டு அலைஹிஸ்ஸலாம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வயலுக்கு மேலால் போனவர்கள் அப்படியே இறங்கினார்கள் வயலிலே. விவசாயி பயந்துட்டான், அரசருக்கு ஏதும் தப்பா சொல்லிட்டோமோ, அரசரை வயல்லையே இறங்கிட்டாரு, நம்மளை இன்றைக்கு ஏதோ ஒரு தண்டிக்க போறார் போல என்று நடுங்கி ஓரமாகினான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தோள்பட்டையில் கையை வைத்து சொன்னார்கள், மனிதா, நீ என்ன சொன்னாய், என் ஆட்சியை பார்த்து சுபஹானல்லாஹ் எவ்வளவு பெரிய ஆட்சி என்று சொன்னாயே, நல்ல ஞாபகம் வைத்துக் கொள், சுலைமானுடைய இந்த ஆட்சியை விட நீ சொன்ன சுபஹானல்லாஹ் பெருமதியானது. சுலைமானுடைய இந்த ஆட்சியை விட நீ சொன்ன சுபஹானல்லாஹ் பெருமதியானது. ஏன் தெரியுமா, இந்த ஆட்சி சுலைமான் மௌத்தாகினால் மண்ணோடு மண்ணாகிரும். இந்த ஆட்சியில் சுலைமான் ஏதும் பிழை செய்திருந்தால் கியாமத்தில் விசாரிக்கப்படுவான். ஆனால் நீ சொன்ன சுபஹானல்லாஹ் இருக்கிறதே, நீ சொன்ன சுபஹானல்லாஹ் பட்டோலையில் எழுதப்பட்டிருக்கிறது, கபிரிலே, மஹ்ஷரிலே, சிராத்திலே, அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே சொர்க்கம் போகும் வரைக்கும் உனக்கு பின்னால் வந்து கொண்டே இருக்கும் என்றார்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுடைய மாதத்திலும் பாவம் செய்யாமல் செய்த பாவங்களுக்காக தௌபா செய்வோம். ரமலானுடைய மாதம் மிக பிரதானமான ரெண்டு நேரம் இருக்கிறது. முதலாவது சஹருடைய நேரம், சஹருடைய நேரம். நாம் எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? ஊர்ல உள்ள எல்லா அந்நிய மக்களும் தூக்கம். 2000 குடும்பம் வைங்களே, 750 முஸ்லிம் குடும்பம், 1250 அந்நிய மக்கள், 2000 குடும்பத்துக்குள்ளே 3:30 மணிக்கு 3:45 மணிக்கு 750 முஸ்லிம் குடும்பங்களும் நோம்பு குடிக்க எழுந்திருக்குது. சாப்பிடையா? சாப்பாடு மட்டுமா? சஹருடைய நேரம் சாப்பாட்டுக்கு மட்டுமா என்று கேட்கிறேன். சஹருடைய நேரம் சாப்பாட்டுக்கு மட்டுமல்ல, சஹருடைய நேரத்தில் சாப்பாடு என்பது சஹரில் செய்யக்கூடிய அமல்களில் கடைசி அமல். அவ்வளவுதான். நாலு அறைக்கு வாங்கினா 4:20 4:25 4:30 வரைக்கும் 10 நிமிடம் சாப்பிடுவார். அவ்வளவுதான் சஹருடைய சாப்பாடு கடைசி அமல். நல்லா ஞாபகம் வைங்க, யாரு நோம்புடைய காலத்தில் சஹருக்கு எழும்பி 2 ரக்அத் தஹஜ்ஜத் தொழலியோ, உங்களுடைய சஹர் 2 ரக்அத் கூட தஹஜ்ஜத் இல்லாமல் கழியிலோ, நீங்கள் பாக்கியமற்றவர்கள். எழுதி வையுங்கள். முழு உம்மத்தும் தூங்கும் போது தூக்கத்தில் இருந்து எழும்பி 2 ரக்அத் தஹஜ்ஜத் தொழலண்டா, 4 ரக்அத் தஹஜ்ஜத் தொழலண்டா, பாக்கியம் இல்லாதவர்களா இல்லையா? பாக்கியமற்றவர்களா இல்லையா? இன்னும் சொல்ல போனால் பாவிகள் என்பதையும் நீங்கள் எழுதி வையுங்கள். சஹர் என்பது புனிதமான நேரம். அல்லாஹ் குர்ஆன்ல மூமின்களுடைய பல தன்மைகளை சொல்லும் போது கடைசியாக ஒரு தன்மையை சொல்லுகிறான், செய்த பாவங்களுக்கு மூமின்கள் சஹருடைய நேரத்தில் தௌபா செய்வார்கள். சாப்பிட எழுந்திருக்கிறோம், நோம்பு குடிக்க எழுந்திருக்கிறோம், வாழ்க்கையில எவ்வளவு பாவம் செய்திருக்கிறோம். ஏன் நீங்க செஞ்ச பாவம் எனக்கு தெரியாது. சஹருடைய நேரத்தில் கடைசி வாதத்திற்கு அல்லாஹ் வருகிறான், அல்லாஹ்வுடைய அருள் வருகிறது, பாவத்தை மன்னிக்கிறான். நல்ல விளங்குங்க, நம்மட பாவத்தை உலகத்தில் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் மன்னிக்கிறார்கள். ஒரு ஹதீஸ் நீங்க அடிக்கடி கேட்டிருக்கீங்க, என்ன ஹதீஸ்? மன் சாம ரமலான ஈமானன் வஹ்திஸாபன் உஃபிர லஹு மா தக்கத்தம மின் தம்பி, ஈமானோடு நன்மைகள் கிடைக்கும் என்ற ஆதரவோடு யாரு நோம்பு நோக்காரோ அவர கூலி என்னண்டா, அவருக்கு அல்லாஹ் கொடுக்கிற கூலி என்னண்டா, உஃபிர லஹு மா தக்கத்தம மின் தம்பி, அவர் செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். இது நோம்பு. நோம்ப புடிச்சிட்டு நோம்பெல்லாம் திறந்துட்டு தராவீக்கு வராரு. தராவீக்கு வந்து முன்சப்ல நின்று 20 ரக்அத் தொழுதுட்டு பித்ரோட 23 முடிச்சிட்டு சலாம் கொடுக்காரு. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, அவரு கொடுக்கிற கூலி என்னண்டா, அவருடைய முந்தைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். இலங்கையில் உள்ள எல்லா உலமாக்களும் சேர்ந்து, இலங்கையில் உள்ள எல்லா பள்ளி நிர்வாகமும் சேர்ந்து ஒருத்தரை கூப்பிட்டீங்க, வாங்க உங்களோட பாவத்தை நாங்க மன்னிச்சிடவுண்டா, மன்னிப்பாயிருமா? நீங்க விபச்சாரம் செஞ்சிருக்கீங்க எங்களுக்கு தெரியும், நீங்க இப்படி இப்படி எல்லாம் பதுங்கிருக்கிறீங்க எங்களுக்கு தெரியும், நீங்க இப்படி இப்படி எல்லாம் செஞ்சிருக்கிறீங்க எங்களுக்கு தெரியும், எனவே நாங்க ஒரு முடிவெடுத்திருக்கிறோம், உங்களோட பாவத்தை நாங்க மன்னிக்க சரியாயிருமா, மன்னிப்பாயிருமா? நல்லா விளங்குங்க, நாம் செய்த பாவத்தை அல்லாஹுவை தவிர வேற யாரும் மன்னிக்க முடியாது. கடுகளவு கடுகளவு ரமலான் புரிய போகிறது. செய்த பாவங்களுக்காக தௌபா செய்து பரிசுத்தமாகுங்கள். கடுகளவு கடுகளவு நீங்கள் பாவம் செய்திருந்தாலும், நான் உட்பட கடுகளவு பாவம் செய்திருந்தாலும் நான் உட்பட, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், நீங்கள் கடுகென்று கண்டுகொள்ளாமல் விட்டிருப்பீர்கள். கியாமத்திலே நன்மை தீமை நிற்கும் தராசில் அந்த கடுகளவு பாவத்தையும் தூக்கி வைப்போம். கொண்டு வருவோம். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் என்ற பெரிய ஒரு அறிஞர் பூமியில வாழ்ந்தார். அவர் மகனுக்கு பல உபதேசங்கள் செய்தார். அதில் ஒரு உபதேசம் செய்தார், யா புனைய மகனே, அவ்வளவா கேளுங்க, யா புனைய மகனே, அருமை மகனே, யா புனை என்றா என் அருமை சிறிய மகனே, இன்னஹா இன் தகு மிஸ்கால ஹப்பத்தின் மின் கர்தல் ஃபதகுல் ஃபீ ஸஹ்ரதின் அவ் ஃபீ ஸமாவாத் அவ் ஃபீல் அர்த் யாதி பில்லாஹ். என்ன சொன்னாங்க, மகனே நீ ஒரு பாவம் செய்கிறாய், பூமியில் ஒரு எல்லையில் பாவம் செய்கிறாய், அல்லது வானத்தில் ஒரு எல்லையில் பாவம் செய்கிறாய், நீ நினைச்சிடவே நாம் அல்லாஹ் விட்டுருவான் என்று. அல்லாஹ் இதை மறந்துட்டான் என்று விட்டாரு. ஆனா நீ எல்லையில் மூளையில் செய்த பாவத்தையும் கியாமத்தில் அல்லாஹ் உன்னுடைய தராசிக்கு கொண்டு வருவான், உன்னை எழுப்புவான். கியாமத்தில் எழுப்புறது, கேள்வி அடக்கிற்கு கூப்பிடுறது, மஹ்ஷர்ல கொண்டு வரது, நம்ம எல்லாம் ஒன்று சேர்க்கிறோங்கிறது பெரிய ஆய்வு செய்து நாசா விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிற ஒரு சப்ஜெக்ட் இல்ல. கபரில் அடைக்கப்படுறது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் இன்று வரைக்கும் மௌத்தாக கூடிய மனிதர்கள் கபரில் அடைக்கப்படுறாங்க. ஹதீஸ்ல வருகிறது, செய்த பாவங்கள் செய்த நன்மைகள் தூங்குறாங்களை தூங்குறாங்கள் எழுப்புங்க, தலையெல்லாம் கீழே, இதுக்கு மேல சத்தமும் போல இல்ல. ஹதீஸ்ல வருகிறது, கியாமத்தில் அல்லாஹ் கேள்வி கணக்குக்காக மக்களை எழுப்பாட்டுவான். எப்படி எழுப்பாட்டுவான் என்றால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் கடைசி மனிதர் வரைக்கும் கபரில் இருந்து எழும்புவார்கள், தலையில் இருந்த மண்ணை தட்டியவர்களாக எழும்பி வருவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் அடக்கப்பட்ட மனிதர் சொல்லுவாரு, என்ன இப்பதான் அடைக்கிறீங்க, அதுக்கு முன்னால எழுப்பாட்டிட்டீங்கன்னு சொல்லிட்டாரு. என்னங்க நேற்றுதான் அடைக்கினீங்க, இன்றைக்கே எழுப்பாட்டிட்டீங்க, அவ்வளவு காலம் சுருக்கமான காலம் கபிரில இருப்போம். அல்லாஹ் என்னையும் உங்களையும் அவனுடைய அரசுடைய நிழலுக்கு மஹ்ஷருடைய மைதானத்தில் ஒன்று சேர்ப்பது என்பது பெரிய காரியம் இல்லை. நீங்க யாரு, நான் யாரு, இந்த சபையிலே ஒரு டாக்டர், ஒரு இன்ஜினியர், ஒரு லோயர், ஒரு விவசாயி, ஒரு ஹாஜி, ஒரு ஆலிம், ஒரு முஃப்தி இருப்பீர்கள், எல்லாரும் இருக்கிறீங்க. தொழிலாளி, கூலி வேலை செய்பவர், முதலாளி, எல்லாரும் இருக்கிறீங்க. உங்களோட வயசு என்ன, 40, 45, 20, 25, 30, 35 வயசு வச்சுக்கொள்வோமே, உங்களோட வயசுல இருந்து 35 வயசுல உள்ளார் 36வது வருஷம் பின்னால வாங்க, நீங்க உலகத்தில் யாராக இருந்தீங்க, யார் நீங்க? 40 வயசுல ஒரு டாக்டர் இருக்கிறார், அவரிடத்தில் நான் கேட்கிறேன் என்றா, 41வது வருஷம் பின்னுக்கு வாங்க, நீங்க யாரு, டாக்டரா, இன்ஜினியரா, லோயரா, மனிதரா? யாரும் இல்லை. உங்களோட உமாவும் பாப்பாவும் திருமணம் செஞ்சாங்க, இந்திரிய துளி என்ற ஒரு தண்ணீரில் இருந்து, இந்திரிய துளி என்ற ஒரு தண்ணீரில் இருந்து, வெறும் தண்ணீரே 700 கோடி மக்கள் பூமியில வாழ்றாங்கன்னா 700 கோடி சொட்டு தண்ணீர் அவ்வளவுதான், பெரிய ஆய்வு செய்ய வேணாம். 700 கோடி சொட்டு தண்ணீரில் 700 கோடி முகம், 700 கோடி குரல், 700 கோடி கலர், 700 கோடி சிங்கர் மாஸ் உண்டாக்கினானா இல்லையா அல்லாஹ் தண்ணீரிலிருந்து? நான் சொல்றேன் என்னன்னா, இந்த தண்ணீரிலிருந்து ஒரு டாக்டர், இன்ஜினியர், ஒரு லோயர், ஒரு ஆணிமை சபையில உட்கார வச்சல்லா அவர் மௌத்தானதுக்கு பின்னாலே இங்க வாங்கன்னு கூப்பிடுறது தெரியவில்லையா? இல்லாமல் இருந்த ஒன்றிலிருந்து உங்களை உருவாக்கியவன், என்னை உருவாக்கியவன் கியாமத்திலே என்ற பெயரை, என் வாப்பாட பெயரை, என் வாப்பாவுடைய வாப்பாவுடைய பெயரை சொல்லி அத்தனை கோடி மக்களுக்கு முன்னால் அரசுடைய மேடையில் இருந்து அழைக்கப்படுவேன். பூமியில் எந்த பாகத்தில் இருந்தாலும் நலைந்த ஆட்டுக்குட்டியை போல அல்லாஹ்வுடைய சந்திதானத்தில் சுருங்கி நிற்பேன். ரமலான் நம்மளை பரிசுத்தமாக்கி வந்த மாதம். ரமலானை யாரும் வீணாக்கி விடாதீர்கள், பொறுமோக்காக்கி விடாதீர்கள். ரமலானில் யாரு நோம்பு நோட்டீர்களோ நீங்கள் இந்த வருடத்தில் அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுக் கொண்டீர்கள். யார் ரமலானுடைய காலத்தில் தராவீத் தொழுதீர்களோ நீங்கள் அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுக் கொண்டீர்கள். நிறைய நோயாளிகள் போன வருடம் நோம்பு முடித்தவங்க நிறைய பேரு பாரகம ஹாஸ்பிட்டல்ல கேன்சர் வார்டில் ஏனால நோயோடு முன்னால பின்னாலே நான் பட்டை போட்டு ஏங்குறாங்க. சந்திக்க போனா சொல்றாங்க, போன வருஷம் நோம்பு முடிச்சோம், இந்த வருஷம் பிடிக்க கிடைக்கலையே, அல்லாஹத்தில் எங்களுக்காக தௌபா செய்ய. கண்ணீர் விட்டு அழுறாங்க, அழுகுறாங்க. நோயாளி நோம்பு பிடிக்க ஆசை, நோம்பு பிடிக்கலாவே. ஆனா ஒருத்தர் நோம்ப விட்டிருக்காரு, தேக ஆரோக்கியம் திடஹாத்திரமாக இருக்காரு, வேண்டிய அளவு செல்வம் இருக்குது, தொழில் இல்லாமல் வீட்டில் இருந்து நோம்பு பிடிக்கலாம், ஆனா நோம்ப விட்டுட்டு இருக்காரு. நோம்ப விட்டுட்டு மிக சந்தோஷமாக, மிக செழிப்பாக, புன்முறுவலோடு வாழக்கூடிய யாரெல்லாம் இருக்கிறீர்களோ நீங்கள் உள்ளத்தில் கையை வைத்து கேளுங்கள், என்னுடைய பட்டோலை எப்படி இருக்கிறது. நாளைக்கு மௌத்தானா, வாரக்கிழமை மௌத்தாயினா, அடுத்த ரமலான கிழையில மௌத்தாயினா. ஒரு நோயாளி நோம்பை விடுகிறார், காரணத்தோடு டாக்டருடைய ஆலோசனையோடு நோம்பை விடுகிறார் என்றால் அவருக்குரிய சிதியா என்ன தெரியுமா? ஒரு நோம்பை விடும் அன்றைக்கு ஒரு ஏழைக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும், அந்த பூர்த்தியான உணவாக. நோன்பை விட்டவர்களுடைய கறி நோம்பை பிரயோசனப்படுத்துங்கள், தௌபா செய்யுங்கள். நம்முடைய ஜனாசா சந்தூக்கில் இருந்து தூக்கப்பட வேண்டும், எழுப்பப்பட வேண்டும். வீட்டில் இருந்து நம்முடைய ஜனாசா போகணும். பரிசுத்தமானவர்களாக மௌத்தாக வேண்டும். ஞாபகம் வையுங்கள், பாவியாக தொழுகையை விட்ட நிலைமையிலே ஆக்கெல்லாம் சொல்லக்கூடாது, பாடுறா இவன் ஜனாசா நான் பள்ளிக்கு வந்திருக்கேன் அப்படி சொல்லக்கூடாது. ஜனாசா தொழுக மட்டும்தான்டா இவனுக்கு நடந்திருக்கு அப்படி சொல்லிடக்கூடாது. நம்ம ஜனாசா அடக்கப்பட்டதுக்கு பின்னாலே மக்கள் ஒரு காலம் பேசக்கூடாது, அந்த மௌத்தானாரு அவன் இருக்காரு வாழ்க்கையில நோம்பை பிடிக்கிறா அப்படி சொல்லப்படாது. உமர் இப்னு கத்தாப் மௌத்தானார்கள் சுபஹுடைய இரண்டாவது ரக்காத்தில், அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தானார்கள் வீட்டில் இருந்து சுபஹுக்கு வரும்போது, உஸ்மான் இப்னு அஃபான் மௌத்தானார்கள் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கும் நிலையில் முனாஃபிக்குகளால் கத்தியால் குத்தப்பட்டு மௌத்தானார்கள். பரிசுத்தமான மரணங்கள், நல்ல மரணங்கள், அப்படி மௌத்து நமக்கு வர வேண்டும். நான் இன்னும் நிறைய ரெண்டு மூணு தலைப்புகள் பேசிருக்கிறது. அதனாலே ரமலான் முடிய போகிறது, 22 நோம்பில் இருக்கிறோம், பிற 29 பெருநாள் வரலாம், இருப்பது இன்னும் 6 அல்லது 7 நாட்கள். தௌபா செய்யுங்கள். யாரும் முரட்டு தைரியத்தில் செய்த பாவத்துக்கு தௌபா செய்யாமல் நோன்ப கத்துறாதீங்க, அழுங்க, கத்துங்க, கதறுங்க, யாருமா இனி அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன், பாவத்தை விட்டுவிட்டேன். சில பேர் பாவத்துக்குள்ள சொருகி இருக்கிறோம், வந்து கேளாரு ஆசை, பாவத்தை விடணும் என்ற ஆசை, பாவத்திலிருந்து நீங்கணும் என்ற ஆசை, ஆனா வந்து கேளாரு வட்டில கை வச்சுட்டோம், வட்டில இருந்து நீங்க இல்லாம இருக்கு, வீடு லோன், வயல் லோன், வாகனம் லோன், எல்லாமே லோன், பேங்கில தான் வாழ்க்கை ஓடுது, வெளியே வரணும் என்ற ஆசை. சஹர்ல எழுந்தி இஃப்தாருடைய நேரத்தில், சஹருடைய நேரத்தில் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலையும் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கேளுங்க, யாரெல்லாம் அறியாமல் வட்டியில் கை வைத்தேன், தெரியாமல் வட்டியில் கை வைத்தேன், எனக்கு இப்ப புரிஞ்சிட்டு வட்டியில வழியில இருந்து நான் வெளியே வரணும், அதற்குரிய அதற்குரிய வழிகளை எனக்கு நீ திறந்து தருவாயாக. அல்லாஹ்வை கேளுங்க, என் மனைவி மக்களை சாலையானவர்களாக ஆக்கி தருவாயாக. அல்லாஹ்வை கேளுங்க, அல்லது புலம்புங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாருடைய கண்ணீரில் இருந்து அல்லாஹுடைய பயத்தோடு ஒரு சொட்டு தண்ணீர் வருகிறதோ உடம்பெல்லாம் நடுங்கி மேலெல்லாம் கூசி அல்லாஹுடைய பயத்தால் ஒரு சொட்டு தண்ணி கண்ணீரில் இருந்து வந்தா அல்லாஹுடைய ரசூல் சொன்னாங்க, அந்த கண்ணீர் வடித்தவரை அல்லாஹ் ஒரு காலமும் நரகத்துக்கு அனுப்ப மாட்டான். அதுக்கு எல்லாரும் உதாரணம் சொன்னாங்க, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அனுப்ப மாட்டான் என்றால், ஒரு மாட்டினுடைய மடியில் இருந்து கறந்த பாலை திரும்ப எப்படி மடிக்குள் அனுப்ப முடியாதோ அதே போல் என்றார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கியாமத்தை சந்திக்க இருக்கிறோம், மஹ்ஷரை சந்திக்க இருக்கிறோம், அல்லாஹ்வை சந்திக்க இருக்கிறோம், அல்லாஹ்வை பார்க்க இருக்கிறோம். ஏன் புத்திக்கு படலாம், உங்கள புத்திக்கு படலாம், உங்கள புத்திக்கு படாமல் இருக்கலாம், கியாமத் இருக்கு. சொர்க்கம் நரகம் தீர்ப்பாக்கப்படும், அல்லாஹ்வுடைய சந்திதானம் இருக்கிறது, எழுப்பப்படுவோம். நீங்க நினைக்க வேணா, இப்ப இருக்கிற ஆட்சியாளர்கள் இப்ப இருக்கிற அதிகாரம் உள்ளவர்களை வச்சு நான்தா வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட அனுபவத்துல என்ன அனுபவத்தோடுங்க, என்னோட மூத்தவர்கள் இருக்கிறீங்க, உங்களோட அனுபவத்துல நீங்க யாரும் கேட்கல, இந்த உலகத்துல நான் அல்லாஹ் என்று சொன்ன ஒரு ஆசனை கேட்டீங்களா? இல்ல. அமெரிக்க ஜனாதிபதியும் சொல்லல, எந்த ஒரு வல்லரசு நாட்டு ஜனாதிபதியும் சொல்லல, நான் அல்லாஹ் என்று. ஆனா உலகத்தில் ஒரு மனிதன் வாழ்ந்தான், அவன் சொன்னான், அனா ரப்புக்கும், நான் உங்கள ரப்புன்னு மட்டும் சொல்லல, அவன் சொன்னான், அனா ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் இந்த உலகத்தில் உயர்ந்த ரப்பு என்று சொன்னான். அவன் அப்படி சொன்னான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான். அவர கடைசி நிலைமை தெரியுமா? கடைசி நிலைமை, நான் தான் ரப்பன்று சொல்லி வேண்டிய பாவம் செய்தவரை அல்லாஹ் கடல்ல தூக்கி ஒரு அடி அடிச்சான், அட்ரஸ் எல்லாம் போனார். பெரிய தண்டனை வரல. நீங்க நினைக்க வேணாம், நாம தான் பெரிய எல்லா காசு பணத்தோடு இருக்கிறோம், வேண்டியது செய்யலாம். நம்மளை விட, நம்ம ஆட்சியாளர்களை விட பெருமாட்சியாளர்கள் இந்த பூமியில் வாழ்ந்திருக்கிறார்கள். மதீனாவில் இருந்து 1250 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு கூட்டம் வாழ்ந்த பூமி இருக்கிறது. நாம எப்படி வீடு கட்டுவோம்? கிச்சன் ரூம் வச்சு, பெட்ரூம் வச்சு, கெஸ்ட் ரூம் வச்சு, பாத்ரூம் வச்சு வீடு பிளான் பண்ணி கட்டுவோமே. இந்த பூமியில் ஒரு கூட்டம் வாழ்ந்தார்கள், கல்லால கட்டின வீடு. இந்த பிளான் எல்லாம் மலையை வைத்து, மலையை வைத்து, கல்லை வைத்து. நாம ரஜீவத்தை எப்படி சுரண்டுவோமோ தங்களுடைய கைகளால் கல்லை சுரண்டுவார்கள். இந்த கல்லை சாதாரணமாக சுரண்டுவார்கள், சுரண்டி கல்லு மலையை வீடாக அமைப்பார்கள். அந்த கூட்டத்துக்கு அனுப்பப்பட்ட நபிபை சொன்னார், மனிதா, மனிதர்களே, உங்களுடைய பலம் இருந்தாலும் உங்களை படைத்த ஒருவன் இந்த பூமியில் இருக்கிறான், அவனை நீங்க கொஞ்சம் அஞ்சிக் கொள்ளுங்க, பாவத்தை விட்டுருங்க. அந்த மக்கள் என்ன கேட்டாங்க தெரியுமா? எங்களை விட மலையை குடைகிற சக்தி உள்ள எங்களை விட பலமான ஒருத்தர் இந்த பூமியில் இருக்காளா? அவனை வர சொல்லுது. அல்லாஹ்வோடு முரண்பட்டார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், நாங்க பெரியோர் பீரங்கி படை அனுப்பல. இந்த வார்த்தையோட நாங்க சபு ஏழு இரவு எட்டு பகல் சூறாவளி காத்து அடிச்சிட்டோம். எப்படி கிடந்தாங்கண்டா? அல்லாஹ் குர்ஆன்ல நபிகிட்ட சொல்றான், நபியே, நீ அந்த நேரத்தில் இந்த பூமியில் இருந்திருப்பீர்களாக இருந்தால் அவங்க எப்படி கிடந்தாங்கண்டா? ஹுசூமன் ஃபதரல் கௌம ஃபீஹா ஸரஆ கஅன்னஹும் மஜாஸ் நக்லின் ஹாவியா, அடியோடு வெட்டி சாய்க்கப்பட்ட பனைமரங்களை போல் விழுந்து கிடந்தார்கள். அட்ரஸ் இல்லாமல் ஆக்கினோம். எந்த அளவுக்கு உலமாக்கள் சொல்றாங்க, ஒருத்தரை காத்து தூக்கி கொண்டு போய் இன்னொருத்தர் அடிக்கும், பலமான மக்கள் இந்த பூமியில் வாழ்ந்திருக்கிறார்கள். எனவே அன்பு நிறைந்த அல்லாஹ்வே நல்லடியார்களே, வாலிபர்களே, புத்திஜீவிகளே, மௌத்தை அஞ்சி ஆகரத்தை முன்வைத்து கிடைத்திருக்கும் ரமலானுடைய சந்தர்ப்பத்தை தௌபாவில் கழித்து பரிசுத்தமாக மௌத்தாகுங்கள், நல்லவர்களாக மௌத்தாகுங்கள். இந்த நேரத்திற்குள் நான் அத்தனையையும் விவரிக்க என்னால் முடியாது. மிக முக்கியமாக தௌபா செய்யுங்கள், தொழுகையில் கவனம் செலுத்துங்கள். 27 செய்தது தௌபா மட்டுமல்ல, மௌனம் செய்வாரு முன்பாவம் பின்பாவம், இரவையில பாவம் இரவையில பாவமே செஞ்சிருக்க மாட்டாரு, இரவையில செஞ்ச பாவம் பவனையில செஞ்ச பாவம் மௌனம் கேட்க மாட்டாரு. நான் விபச்சாரம் செஞ்சு நீங்க யார்த்த என்ன எப்படி நடந்தீங்க, எந்த பெண்களோடு தொடர்பு உங்களுக்கு தெரியும், யாரெல்லாம் அந்நிய பெண்களோடு தொடர்பு வைத்திருக்கிறீர்களோ திருமணம் முடித்தவர்கள் நன்றாக கேளுங்கள், திருமணம் முடித்தவர்கள் யாரெல்லாம் இன்னொரு அந்நிய பெண்ணோடு தொடர்பு வைத்திருக்கிறீர்களோ நீங்கள் உங்களுடைய மனைவிக்கு துரோகம் செய்கிறீர்கள், அவள் மன்னிக்காத வரை நீங்கள் சொர்க்கம் போகலாம். யாரெல்லாம் அந்நிய பெண்ணோடு தொடர்பு வைத்திருக்கிறீர்களோ அவர்கள் அத்தனை பேரும் ஹலாலாக்கப்பட்டு ஹலாலாக்கி தரப்பட்டு உங்களுடைய மனைவிக்கு துரோகிகளாக வாழ்கிறீர்கள், உங்களை மனைவி மன்னிக்காத வரையில நீங்க சொர்க்கம் போக இயலாது. அந்த ஹராமான தொடர்பில் இருந்து தௌபா என்பது என்னண்டா, நான் ஒரு பெண்ணோட தொடர்பா இருக்கிறேன், என்ன மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிருந்து கேட்கிறல்ல, அதை விட்டு அதான் தௌபா, அதுதான் தௌபா. சில பாவத்துக்கு தௌபா அதை விடுவது இருந்துகிட்டு இல்ல, நான் செய்கிறேன் என்ன மன்னிச்சு, நான் செய்கிறேன் என்ன மன்னிச்சு, அதுவல்ல தௌபா, பாவத்தை விடுவது, இனி நெருங்க மாட்டேன் என்று சொல்லுவது. சில பேரு விபச்சாரம் எப்படி விளங்குறா, ஒரு பெண்ணோட போய் தகாத முறையில நடந்து ஆசையை நிறைவேற்றுவது அதுதான் விபச்சாரம் என்று நிறைய பேர் விளங்கிருக்காங்க. விபச்சாரம் என்பது போன்ல தொடர்பா இருக்கிறீங்க, போன் பேசுறீங்க ஒரு அந்நிய பெண்ணோட, அவையும் பேசுறா நீங்களும் பேசுறீங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க அது விபச்சாரம். வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல ஃப்ரெண்டா இருக்கிறீங்க, வாலிபர்கள் கவனிங்க, கூட்டாளி பேஸ்புக்ல கேர்ள் ஃப்ரெண்ட், கூட்டாளி கேர்ள் ஃப்ரெண்ட் என்பது மார்க்கெட்ல யார் அனுமதிச்ச, யார் அனுமதிச்ச, எப்படி சலாம் சொல்லும், பெண்களுக்கு சலாம் சொல்லுவது நீங்கள் சலாம் சொல்லுகிற பெண் 60 வயதை தாண்டிருக்க வேண்டும், அவளை பார்த்தால் ஒரு ஆசை வரக்கூடாது, அவளை பார்த்தால் தப்பான எண்ணம் வரக்கூடாது, அந்த பெண்ணுக்குத்தான் சலாம் சொல்லலாம். இது எல்லாரும் மாதிரி, எல்லாரும் சாட்சி, எல்லாரும் தாத்தா, எல்லாருடையும் பேசுறேன், எல்லாருடையும் கிடைக்கிறேன். சலாத்தில் ஆரம்பிச்சு ஹராத்தில் முடியும். எனவே ரமலானில் இப்படிப்பட்ட பாவங்களில் இருந்து மீட்சி பெறுங்கள். யாரெல்லாம் வாழ்க்கையில் தொழலையோ 40 வருஷம், 50 வருஷம், 45 வருஷம் ஜும்மாவை தவிர வேற எந்த தொழுகையும் இல்லை வாழ்க்கையில், ஜும்மாக்கு மட்டும் வார எப்படின்னா கிறிஸ்டியன் ஞாயிற்றுக்கிழமையில சேர்த்துக்கு போறாய். ஜும்மா என்பது வெள்ளிக்கிழமையினுடைய 5 நேர தொழுகைகளில் பரந்தான ஒருடைய நேரம், அவ்வளவுதான். நாங்க ஜும்மாக்கு மட்டும் போறேன், நாங்க வெள்ளிக்கிழமை போறேன், மாப்பிள்ள பார்க்க போயாச்சு, மாப்பிள்ள தொழுகுறையா, ஓ வெள்ளிக்கிழமை தொலைப்போகு, யாரு சொல்றா வாப்பா, மாப்பிள்ள எத்தனை வயசு, 23 வயசு, அப்ப அவர் தொழுவர் இல்லையா, இல்ல நீங்க கல்யாணம் முடிச்ச உடனே கொஞ்சம் பழக்கணும், நீ என்ன செஞ்ச பிள்ளைய பெற்று 23 வருஷம் வரைக்கும் 10 வயசுல இருந்து தொழல மார்க்கம் சொன்னது அதிதி. இப்படிப்பட்ட யாருடைய வாழ்க்கையில் தொழுகை இல்லையோ இருகையேந்தி அல்லா இத்தனை காலமும் தொழுகை இல்லாமல் இருந்தேன், நான் இப்பதான் தொழுகையை ஆரம்பிக்க போறேன், என்ன மன்னிச்சா, அல்லாஹ் மன்னிச்சிருவான், அல்லாஹ் மன்னிச்சிருவான். இறக்கமுள்ள நாயன், பரிசுத்தமானவன், தொழவாங்க, முன்சப்புல நில்லுங்க, அதுக்கு பிறகு பாருங்க உங்களோட வாழ்க்கையில நிம்மதி சந்தோஷத்து. காவிர்களை வச்சு முடிவு செய்யவாரா, காவிர்கள் எல்லாம் பில்டிங்லயும் கார்ல டேபிளையும் பெஞ்சிலையும் திரிகிறான், அவன் என்ன தொழுதுட்டா ஓடுறான். அவனுக்கு இது சொர்க்கம், அவனுக்கு இது சொர்க்கம். அவன் அல்லாஹ் இல்லை என்று சொன்னாலும் அவனுக்கு இதை சொர்க்கமாக ஆக்கி கொடுப்பது அல்லாஹ்வின் கடமை. வேண்டிய மாதிரி இருக்கலாம், அவன் வேண்டிய மாதிரி உடுக்கலாம், முழங்காலுக்கு கீழே உடுக்கலாம், முழங்காலுக்கு மேலே உடுக்கலாம், வேண்டியது பிடிக்கலாம், வேண்டியது அருந்தலாம். அவனுடைய சொர்க்கம் இது. நாம ஜெயில இருக்கோம், நாம ஜெயில இருக்கிறோம், சொன்னா தான் குடிக்கணும், பெல் அடிச்சா தான் சாப்பாடு. ஜெயில் அப்படித்தானே, வேண்டியது சாப்பிடலாது, வேண்டியது உடுக்கலாது, வேண்டிய மாதிரி செய்யலாது, வேண்டிய மாதிரி முடிவெட்டலாது. கொஞ்சம் பேர் முடிய பாருங்களேன், கோழிக்கு சாய அடிச்சுட்ட மாதிரி பெருநாளை கொஞ்சம் பேர் வெட்டுவாங்க, கோழிக்கு சாய அடிச்சுட்ட மாதிரி முதல்ல அந்த மூத்தமா மாறி போட்டு கோழிக்கு சிவப்பு, சேவலுக்கு பச்சை, அப்படி அடிச்சு அடையாளம் காண்டது. அப்படி கொஞ்சம் பேர் முடி முடிய ரெண்டு சைட்ல இப்படி வலிச்சுட்டு போட்டு இங்க முடிஞ்சு மஞ்சளா பூசிட்டு இருக்காங்க. மார்க்கம் அது இப்படி வச்சுட்டு வரவங்களுக்கு வாப்பாடிக்காங்களே, உமாரிக்கு தானே ஏன் சொல்ற, முடிய மாத்திட்டு வா, இது ஹராம், இது மார்க்கம் அனுமதிக்கல்ல, ஏன் சொல்ற, சின்ன சின்ன ஷேர்ட்டை கொடுத்துட்டு வராங்க. இந்த பெண்ணாளை எடுப்பாங்க 52 சைஸா வந்த 48 வாங்கிட்டு வராங்க காசு கொடுத்து. குனியை மேலா, நிமிரை மேலா, சுஜூதுக்கு மேலா, எலும்பை மேலா, குவரு ராத்தரிக்குது, வயசுக்கு வந்த தங்கச்சிருக்குது, கழிச்சம் கீழே, சேட்டு மேல, உள்ளாட வெளியே விளங்குது, என்ன மார்க்கம்? உமாரிக்கா வீட்டு மார்க்கம் சொல்லுது, வயசுக்கு வந்த பொம்பளை புள்ள உங்களை வீட்ட இருந்தா பாப்பாவுடைய உள்ளாடையை அந்த பொம்பளை புள்ள பார்க்கும் போது நீங்க காய வைக்க வேணாம், அந்த பொம்பளை பிள்ளையோட உடுப்போடு சேர்த்து கொழுக வேணாம். மார்க்கம், மார்க்கம் இது. எங்க வடிக்கிறேன்? எனவே அன்பு நிறைந்த அல்லாஹ் நல்லடியார்களே, வெள்ளிக்கிழமை ஜும்மா நோன்பு தானே, முடிச்சிடும், இனி எப்ப வரே தெரியாது, அதனால வந்த டைம் முடிச்சு கொண்டு போய்த்திரும். அதனால இந்த விடயங்களுக்கு சௌவா செய்யுங்க, வாழ்க்கையை பரிசுத்தமாக்குங்க, நல்லவர்களாக வாழ முயற்சிங்க. அடுத்ததாக செல்வந்தர்கள் ஒரு சௌவா செய்யணும், யாரெல்லாம் ஜக்காத்து கொடுக்கலையோ அவ்வளவு பேரும் கொடுத்துரும். ஜக்காத்த கடவுளுக்கு வேணாம். ஜக்காத்துடைய சுருக்கமான ஒரு கணக்கு சொல்றேன், சுருக்கமா கேளுங்க. பணமோ நகையோ சொத்தோ காணியோ எதுவாக இருந்தாலும் ஜக்காத்து எப்ப கடமையாகும் என்றால், யாருடைய சொத்து செல்வம் 85 கிராம் தங்கத்தினுடைய அளவை அடையுமோ அத்தனை பேருக்கும் ஜக்காத் கடமையாகும். 85 கிராம் என்றா 10.5 பவுன், 10.5 பவுன் என்றா 2018 6ஆம் மாசம் 8ஆம் தேதி தங்கத்துடைய விலை மதிப்பு 57,000. யாருடைய கைவசம் 5,70,000 பணம் இருக்குமோ அவர் 102 ரூபாய் ஜக்காத் கொடுத்துரும். கணக்கு விளங்கிருக்குமே? அது சில்லறை கடை வச்சிருந்தாலும் சரி, நகைக்கடை வச்சிருந்தாலும் சரி, அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரி, 5,50,000 பணம் உங்கள கையில இருந்தா 102 ரூபாய் கொடுத்துரும். இதுதான் சட்டம். நான் அரசாங்க ஜப்பு செய்யல, எங்களுக்கு 10 லட்சம் பேங்கில் இருக்குது, எங்களுக்கு ஜக்காத் இல்லை. காரணம், நான் அரசாங்க ஜப்பு செய்யறேன். உங்களோட கையில 10 லட்சம் இருக்குது, நீங்க ஜக்காத் கொடுக்கணும், கொடுத்தே ஆகணும். 40 ஆடு இருக்குது, 40 ஆடு வந்தாலே ஒரு 6 ஜக்காத் கொடுத்துடணும். 30 மாடு இருக்குது, மாடு வந்தாலே ஒரு ஜக்காத்தை கொடுத்துடணும். மர 40ல இருந்து மர 30ல இருந்து ஒவ்வொரு எல்லை வரைக்கும் 1, 2, 3 ஆக அதிகரிச்சுட்டு போவோம். எனவே யார் 2 ரூபாய் யாருடைய ஆடு ஜக்காத்துடைய பணம் உங்களோட பட்டியோட உங்களோட சேவிங்கோட இருக்குமோ நல்லா விளங்குங்க. நீங்க நெருப்பு தண்ணல வச்சிருக்கிறீங்க, புகச்சு 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 உங்களோட சந்ததியை அனுபவிக்க விடாம உங்களோட செல்வத்தை எல்லாம் அழிச்சிருவான். தங்கம் மூணு வகை இருக்குமா?
கொஞ்சம் பொறுமையா உங்களோட டைம்ல இப்ப பேசிட்டு இருக்கேன், முடிச்சிடும்.
தங்கம் மூணு வகை, கடத்தங்கம், சேமிப்பு தங்கம், பாவனை தங்கம். கடை கடை தங்க கடை வச்சிருக்கார் ஒருத்தர், அவருக்கும் 85 கிராம் பூர்த்தியாகினால் இருக்கிற தங்கத்தை கணக்கு பார்த்து 2 ரூபாய் பைசா கொடுப்பாரு. சேமிப்பு தங்கம், காசை நான் எடுத்தெடுத்து நகையா வச்சிருக்காரு கூட்ட, இவருக்கும் 85 கிராம். பாவனை தங்கம், கொஞ்சம் பாவிக்க மனைவி எவ்வளவு பாவிக்கலாம்? இலங்கையினுடைய பாவனை பிரகாரம் பொதுவாக உடமாக்கல் முடிவெடுத்தது 10 பவுன். 10 பவுன் பாவித்தால், 10.5 பவுன் பாவித்தாலும் அந்த நகைக்கு ஜக்காத்து வராது. 10.5க்கு கூடினால் கூடுகின்ற அத்தனைக்கும் ஜக்காத் கொடுக்கணும். உலமாக்கள் சொல்றாங்க, உங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக அந்த 10.5 பவுனுக்கும் ஹயாத்துல ஒரு தடவை ஜக்காத்தை கொடுத்துருங்க. காசை எடுத்து பெரிய ஏக்கர் கணக்கு காணி வாங்கி போட்டிருக்காரு, அதை கல்குலேட்டர் பண்ணி ஜக்காத்தை கொடுக்கணும். விவசாய பூமிக்கு இல்லை, அது விவசாயத்துக்கு வரும். இது ஜக்காத்துடைய சட்டம், கணக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களா? உலமாக்கள் அணி கேளுங்க. இன்னொன்று இருக்குது ஜக்காத்துல் ஃபித்ரா, இது எல்லாருக்கும் கடமை. ஒவ்வொரு தலைக்கும் 2.5 கிலோ அரிசி பெருநாள் தொழுகைக்கு வருவதற்கு முன்னால ஏழைகளை தேடி கொடுத்துடணும். நீங்க சாப்பிடுற சம்பா ஜக்காத்து கொடுக்கற பலபத்து கொடுத்துருவானா? பச்சரிசி நீங்க சம்பா சாப்பிட்டா ஜக்காத்துல் ஃபித்ரா சம்பளம் கொடுக்கணும். இவர் ஜக்காத்துல் ஃபித்ரா கொடுக்கற கிலோ 12 ரூபாய் மிச்சம், ஊட்ட இவர் சாப்பிடுற கிலோ 80 ரூபாய். அப்படி இல்ல, நீங்க சாப்பிடுகின்ற தானியத்தை ஜக்காத்துல் ஃபித்ராவாக 6 பேர் இருந்தா ஒவ்வொரு தலைக்கும் 2.5 கிலோ அரிசி கணக்கு பார்த்து கொடுத்துடணும். உங்களோட வைஃப் கட்டமா இருக்கா, பிள்ளைக்கு 4 மாதம், அந்த பிள்ளைக்கும் கொடுக்கணும். வயிற்று அடிக்கும் குழந்தைக்கு. உங்களோட குடும்பத்தில் ஒருத்தர் ரமலானுடைய திரையை பார்த்துட்டு மௌத்தானாரு, அவருக்கும் கொடுக்கணும். உங்களோட குடும்பத்தில் ஒருத்தர் நோம்பு 29 திரையை காணுவதற்கு, பெருநாள் திரையை காணுவதற்கு 5 நிமிடத்துக்கு முன்னால மௌத்தானாரு, அவருக்கும் ஜக்காத்து ஃபித்ரா கொடுக்கணும். தெளிவாக விளங்கியிருக்கும் நினைக்கிறேன். எனவே தௌபா செய்யுங்கள், நோன்பை பிரயோசனப்படுத்துங்கள், சொத்து செல்வங்களை பரிசுத்தமாக்குங்கள், ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள். அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்வானா, பொருந்திக் கொள்வானா, நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் வாழ வைப்பானா, மௌத்தை அல்லாஹ் சிறப்பாக்குவானா, பரிசுத்தமான மௌத்தை அல்லாஹ் தருவானா? அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா, குற்ற முறைகளை மன்னிப்பாயா? அல்லாஹ் எங்களுடைய தாய் தந்தையர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, கபராளிகளுடைய பாவங்களை மன்னிப்பாயா? துஆக்களை கபூல் செய்து கொள்வாயா? வாஹர தவானா.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.